The following is part two of a Ratiyatra address with Tamil translation by His Holiness Jayapataka Swami in 1994 in Malaysia.
First, I'd like to do is thank very much Dr. Subramaniam for his very consistent and wonderful support that he's giving to the devotees of Krishna consciousness here in this state, and for encouraging this festival. So I'd like to especially thank him for being present here tonight and on previous years. Thank you. Dr. Subramaniam.
தற்போது வந்து நம்மிடையிலே டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய எங்கள் கிருஷ்ணபக்தி கழகத்திற்கு தொடர்ந்த உதவியினால் நாம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருஷமாக தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். இது இன்று அவர் நம்மிடையிலே வந்திருப்பது மூன்றாவது முறையாகும்.
The very good news, there is a medicine which has been imported into Malaysia.
ஒரு சிறந்த மருந்து இருக்கின்றது. அந்த மருந்து மலேசியாவிற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது.
This medicine can cure any human being from the miseries of old age and death.
இப்படிப்பட்ட அந்த மருந்து மனிதர்களுடைய மூப்பிலிருந்தும் இறப்பிலிருந்தும் அவர்களை காப்பாற்றும்.
How many of you like this medicine? Raise your hands.
உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மருந்து வேண்டும்?
So, this medicine is not expensive in terms of ringgit and cent.
இந்த மருந்து அதிக விலை உயர்ந்தது அல்ல. ஆனால் பணத்தை பொறுத்த அளவில் இந்த மருந்து விலை உயர்ந்தது அல்ல.
The medicine was introduced some time ago.
இந்த மருந்து கொஞ்ச காலத்துக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது.
But it's been a secret.
ஆனால் ரகசியமாக இருந்தது.
Now it's become revealed.
ஆனால் இப்போது அது வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது.
So we like to share the medicine with all of you.
எனவே இந்த மருந்தை நாம் உங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றோம்.
You see, so today we'll be giving out free samples.
எனவே இன்று நாம் இலவசமாக உங்களுக்கு கொடுப்போம்.
Lord Chaitanya Mahaprabhu 500 years ago.
500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு,
he told his followers that in this age of Kali, people are going to suffer a lot.
நமது பக்தரிடம் அவர் சொன்னார், இந்த கலியுகத்திலே மக்கள் மிகவும் அதிகமாக துன்பப்பட போகின்றார்கள் என்று.
But that he had brought the cure and he wanted all the people to be saved from old age, death and rebirth.
எனவே இந்த நோய்க்கான மருந்தை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த மருந்தினால் முழுமையையும் இறப்பையும் தடுக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து.
He said, I have brought the medicine for this suffering of the age of Kali.
இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடிய அருமருந்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன்.
It's the ஹரிநாம மந்திர.
அது ஹரிநாம மந்திரமாகும்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. Don't feel let down. This mantra actually works.
அந்த மந்திரம் உண்மையில் சிறப்பாக வேலை செய்யும்.
Actually, I saw tonight many gentlemen with white gray hair dancing in the kirtan along with persons one-fourth their age.
இன்று அந்த கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கும் போது தலையிலே நரைமுடி ஏற்பட்ட அதிக வயது முதிர்ந்த பக்தர்கள் ஆடிக்கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம்.
So that alone shows us a kind of elixir of youth.
அது மட்டுமே பக்தர்கள் எவ்வளவு உங்களமாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றது.
But the real point is everybody who is in this material body, we all know, they get old, they get sick, and they die.
ஆனா உண்மை என்னவென்றால் யார் யார் இந்த ஜட உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு மூப்பு ஏற்படும், நோய் வரும், பிறகு அவர்கள் இறப்பார்கள்.
But Bhagavad Gita explains to us that actually the soul, the real self, never dies.
ஆனா பகவத் கீதை சொல்லுகின்றது இந்த ஆத்மா உண்மையான அந்த உடல் அழிவதே கிடையாது என்பது.
It's only the body that dies.
அந்த உடல் தான் அழிகின்றது.
But once we die again, we have to take birth again.
ஒருவரை நாம் இறந்தால் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும்.
Because the soul lives on.
ஆனால் ஆத்மாவோ நிரந்தரமானது.
This is explained in chapter 2, verse 27 of the Bhagavad Gita.
இது பகவத் கீதையில் இரண்டாம் அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது.
ஜாதஸ்ய ஹி த்ருவோ மித்யோ த்ருவம் ஜன்மார்மிதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேதே நாத்வம் சோசிதம் அர்ஹசி. One who has taken his birth is sure to die, and after death one is sure to take birth again. Therefore, in the unavoidable discharge of your duty, you should not lament.
பிறந்தவன் எவனுக்கும் மரணமும் மரணப்பட்டவனுக்கு பிறப்பும் நிச்சயமே. தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் இதற்காக கவலைப்படாதே.
So, after the real problem is not that even in this lifetime we get old and we die, but again we get born, again we're going to get old, again we're going to get diseased, again we're going to die. It's going to repeat again and again and again and again.
நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த பிறவியில் மட்டுமல்ல, நாம் இறந்த பிறகு மீண்டும் நாம் பிறவி எடுக்கப் போகின்றோம், மீண்டும் துன்பப்படுகின்றோம். அதே போன்று இறந்த பிறப்பாடு மீண்டும் பிறக்கின்றோம், மீண்டும் துன்பம் அனுபவிக்கின்றோம். இது தொடர்ந்து சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கின்றது.
But for the soul, there's no birth and no death.
ஆனால் இந்த ஆத்மாவுக்கோ பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை.
This is mentioned in chapter 2, verse 20.
இது இரண்டாம் அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது.
நஜாயதே ம்ரியதே வா கதாசின்நாயன பூத்வா பவிதான பூயோ அஜோ நித்யாசாசதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே.
மொழிபெயர்ப்பு: ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஒரு முறை இருந்து பிறகு அவன் இல்லாமல் போவதும் இல்லை. அவன் பிறப்பற்ற நித்தியமான என்றும் நிலைத்திருக்கும் மரணமற்ற மிக பழையவனாவான். உடல் அழிக்கப்படுவதால் அவன் அழிக்கப்படுவதே இல்லை.
So, since the soul never is born or dies, it's the bodies that are taking birth and dying.
ஆத்மா அழிவு பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிறப்பதும் இறப்பும் இறப்பதும் இந்த உடல் தான்.
So if we can realize our eternal self, then we'll be freed from the suffering of birth and death.
நாம் எப்போது நம்முடைய உன்னத தன்மையை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அப்போது உலகில் உள்ள பெரிய துன்பங்களிலிருந்து நாம் விடுபட முடியும்.
If we can realize Bhagavan, then we are also free.
பகவானை நாம் உணர்ந்தால் நாம் விடுபட முடியும்.
So previously great rishis and kings, they were to try to realize God.
முன்னதாக பெரிய மாபெரும் ரிஷிகளும் மன்னர்களும் இறைவனை உணர முற்பட்டனர்.
The Lord Chaitanya Mahaprabhu, he revealed that every human being has the potential to realize the Supreme Personality of Godhead.
ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு ஜீவராசியும் அவர் யாராக இருந்தாலும் சரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர அவர்களுக்கு அருகதை இருக்கின்றது என்பதை உணர்த்தி இருக்கின்றார்.
One doesn't have to be a big rishi or king. One doesn't have to be very learned.
ஒருவர் பெரிய ரிஷியாகவோ அல்லது மன்னராகவோ கற்றறிந்த பெரிய பண்டிதராகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
Certainly those who are educated, those who are from a good birth, they have every opportunity. But everyone has an opportunity if they want it.
ஆனால் குறிப்பாக யார் நல்ல முறையில் கற்றிருக்கின்றார்களோ, வசதியோடு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றது இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு. ஆனால் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் உரியதாகும்.
There was one village where everyone in the village, a devotee following Lord Chaitanya's instruction.
ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திலே எல்லோரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடைய உபதேசங்களை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள்.
The village leader, the businessmen, the Brahmins.
அந்த கிராமத்தினுடைய தலைவர், வியாபாரிகள், இவர்கள் அனைவரும்
They were chanting Hare Krishna.
அவர்கள் எல்லோரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார்கள்.
The workers in the fields were chanting Hare Krishna.
தோட்டத்திலே உழவு தொழில் செய்பவர்கள் அவர்களும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடினார்கள்.
The agriculturalists, the housewives,
மற்ற குடும்பத்து பெண்மணிகள்,
and the students were also chanting Hare Krishna.
எல்லா மாணவர்களும் கூட இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடினார்கள்.
Even those persons who were herding pigs as a profession, they were chanting Hare Krishna.
இன்னும் பிற பலவிதமான மனிதர்களும் கூட இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட முற்பட்டார்கள்.
So when somebody entered that village, immediately they felt a different vibration because everyone was God conscious.
யாராவது ஒருவர் அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலே நுழைந்தால் உடனடியாக ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த கிராமத்திலே எல்லோரும் இறை உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள்.
That village name was Kulina Gram.
அந்த கிராமத்தினுடைய பெயர் குலின கிராமம் என்று சொல்லுவார்கள்.
And it was famous as a God conscious village.
அது இறை உணர்வுக்கு உகந்தது என்று பெயர் போன ஒரு இடமாகும்.
So it may be difficult to make the whole world God conscious.
உலகம் பூராவும் இறை உணர்வாக உண்டாக்குவது மிகவும் சிரமமானதாகும்.
It may be a little less difficult to make one country God conscious.
ஒரு நாட்டை இறை உணர்வு உள்ளதாக ஆக்குவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும்.
The smaller the unit, then it should be a little easier to try to make everyone more God conscious.
எவ்வளவு கவலை அளவு சிறியதாக இருக்கின்றதோ அவ்வளவு கவலை இந்த இறை உணர்வை பரப்புவது மிகவும் சுலபமானதாகும்.
At least, if all the Hindus in Malaysia could be all fully God conscious, then that would be an inspiration for the whole Asia and for the whole world.
குறைந்தபட்சம் மலேசியாவில் உள்ள இந்துக்கள் மட்டுமாவது இந்த இறை உணர்வை ஏற்றுக்கொண்டால் இந்த தென்கிழக்கு ஆசியா அல்லது உலகம் புறாவும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும்.
Actually, even if one estate would be completely God-conscious, that would create an influence that would go throughout the whole area.
ஒருவர் நோயாளியாக இருந்தாலும் கூட அவர் முழு கிருஷ்ண உணர்வு அல்லது இறை உணர்வு உள்ளவராக ஆக முடியும். அது எல்லா இடத்துக்கும் பரவ முடியும்.
Because we're living in a world where economic development has been the prime consideration in most of the countries.
பல நாடுகளிலே பொருளாதார முன்னேற்றமே முக்கியமானது என்று சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
And sometimes culture, character, religion, morals get neglected.
சில சமயம் பழக்க வழக்கங்கள், பண்புகள் இதுவெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகின்றது.
Spiritual realization can be forgotten very easily in this kind of fast developing world.
இந்த வேகமாக முன்னேறி கொண்டு போகும் இந்த உலகத்திலே ஆன்மீக பழக்க வழக்கங்களை மறப்பது மிகவும் சுலபமானதாக இருக்கின்றது.
Then social problems increase.
அடுத்ததாக சமுதாய பிரச்சனை அதிகமாகின்றது.
Drug addiction.
போதை பித்தர்களும் அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள்.
Violence.
பல பிரச்சனைகள்.
Ecological imbalances.
மற்ற விதத்தில் பல விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
எக்ஸ்ட்ராமேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ்,
மனிதர்களுக்கு இடையில் உள்ள உறவு முறைகள்,
broken families,
சிதைவுபட்ட குடும்பங்கள்,
unwed mothers,
திருமணமாகாத பெண்மணிகள்,
many other problems,
இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளும் இருக்கின்றது.
Then the government is trying to seek what is the solution. We have to have a meeting.
அந்த சூழ்நிலையிலே அரசாங்கம் பார்க்கின்றது இதற்கெல்லாம் முடிவு என்ன, ஆகினால் அவர்கள் பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டுகின்றார்கள்.
But from our point of view, the solution lies in keeping the people spiritually aware and God conscious, and then the other problems are easily solved.
எனவே நம்முடைய வழி என்னவென்றால், மனிதர்களை இறை உணர்வு உள்ளவர்களாக வைத்திருக்க வேண்டும். அப்படி இறை உணர்வு உள்ளவர்களாக வைத்திருந்தால் மற்ற எல்லா பிரச்சனைகளும் தானாகவே இல்லாமல் போய்விடும்.
We've heard that in the United States of America, the government spends about 20 billion ringgit a year to try to tackle the drug problem.
அமெரிக்காவில் நாம் கேள்விப்படுகின்றோம், அந்த போதைப் பொருளை அகற்றுவதற்காக அவர்கள் மிக மிக அதிகமான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
But they are losing the battle.
இருந்தாலும் கூட அதில் அவர்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்கவில்லை.
I don't know how much they're spending in Malaysia, but I think it's also they're trying, but I don't think that they're solving that problem fully either.
மலேசியாவிலும் கூட அவர்கள் மிகவும் அதிகமான பணத்தை செலவு பண்ணுகின்றார்கள், ஆனால் அப்படி செலவு செய்வதனால் இந்த பிரச்சனை அவர்கள் தீர்ப்பதாக தெரியவில்லை.
We didn't spend that much on this festival, but all of you helped with donations, so something was spent.
அந்த திருவிழாவிற்காக நாம் அவ்வளவு பணத்தை நாம் செலவு பண்ணவில்லை. உங்களுடைய உதவி, நீங்கள் கொடுத்த பணத்தினால் நாம் இதை நடத்துகின்றோம்.
About 2,000 packets of prasadam were distributed along that route.
எனவே ஏறக்குறைய 2,000 பைகளில் போடப்பட்ட பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது.
And now hundreds of people will be getting the free prasadam in the back.
அப்போது நூற்றுக்கணக்கான பேர் இலவசமான பிரசாதத்தை பின்னால் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
And with this simple kind of spiritual activity, everyone feels spiritual happiness.
இப்படிப்பட்ட சர்வ சாதாரணமான ஆன்மீக முறையினால் ஒவ்வொருவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள்.
And if we can be happy by this type of spiritual activity, then why should we ruin our lives by trying to get happiness from the mode of ignorance, things like drugs and the other problems that I mentioned?
இப்படிப்பட்ட இறை உணர்வினால் நாம் மிகவும் பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்றால், நாம் எதற்காக போதைப் பொருள் போன்ற பிற பொருட்களை தேடிக்கொண்டு நாம் செல்ல வேண்டும்?
His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, he called Krishna consciousness the positive alternative.
சில ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அவர்கள் சொன்னார், இந்த கிருஷ்ண பக்தி முறை மிகவும் சிறந்த, எல்லோருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு முறை என்று சொன்னார்.
All we want is that every one of you should be happy all the time, your whole life.
அவர் சொல்வது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை பூராவும் உங்களில் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது.
But in a material world where there is always problems, how can someone always be happy?
ஆனால் இந்த ஜட உலகத்தில் நமக்கு எப்போதும் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருப்பதனால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்?
We can be happy because the nature of the Atma, the nature of the soul is to be always Anandamaya, to always be happy.
நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவுடைய தன்மை வந்து ஆனந்தமயம் என்று சொல்வார்கள். எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய தன்மை உடையது.
If we get our happiness from the spiritual platform, from our devotion to God, from our devotion to Krishna, then that happiness can never be taken from us.
நாம் ஆன்மீக படித்தலிலே சந்தோஷப்பட்டால், அதாவது இறை உணர்வில் நாம் இருந்து அந்த இன்பத்தை அனுபவித்தால், அந்த இன்பம் நிரந்தரமான இன்பமாகும்.
Even in the most difficult situation, we can still feel some inner peace.
மிக மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே கூட நாம் அமைதியோடு இருப்பதை நாம் உணர முடியும்.
You may think I am just speaking theory, but I can tell you I personally realize this.
நாம் இதை ஒரு வார்த்தையில் சொல்லுவதாக நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமாகும்.
லாஸ்ட் இயர் இன் செப்டம்பர் சம்திங் வெரி கிரேவ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப்.
சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது.
I attended the World Hindu Conference, two conferences in fact, in London for Janmashtami in the end of August in 1989.
அவர் மேல்நாட்டிலே இரண்டு உலக மாநாடுகளில் கலந்து கொண்டார் ஜன்மாஷ்டமி தினத்தின் போது.
After that I was making a tour of Europe. I went to Italy, then I went to Spain.
அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின், இத்தாலி போன்ற தேசங்களுக்கு சென்றார்.
I had planned to go to Switzerland, Sweden and some other countries.
சுவிட்சர்லாந்துக்கும் ஸ்வீடன் போன்ற பிற நாடுகளுக்கும் செல்ல நாம் திட்டமிட்டோம்.
But when I was in Spain,
ஆனால் நாம் ஸ்பெயினில் இருக்கும்போது,
a person with a deranged mind,
ஒரு மனிதன், சுய உணர்வு இல்லாத ஒரு மனிதன்,
who thought that he didn't want Hindu Dharma to come to the Western world.
அந்த மனிதன் நினைத்தான் இந்த இந்து தர்மம் மேல் நாடுகளுக்கு வரக்கூடாது என்று.
He decided that he had to kill a Swamiji to stop it.
அவன் நினைத்தான் சுவாமிகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று நினைத்தான்.
So while I was in the airport checking in my luggage, he came up from behind without any warning and he cut my throat.
எனவே நாம் விமான நிலையத்தில் இருக்கும்போது எந்த விதமான அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாமல் பின்னால் வந்து என்னுடைய கழுத்தை வெட்டிவிட்டான்.
I still have the mark here on my throat.
நம்முடைய தொண்டையிலே இன்னும் அந்த அடையாளம் இருக்கின்றது.
So every doctor said that there's a miracle that I'm alive.
ஒவ்வொரு மருத்துவர்களும் சொன்னார்கள் நாம் உயிரோடு இருப்பது பெரிய அதிசயம் என்று.